நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜூலை மாதம் 21 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். பிணையில் இன்று விடுதலையான தமிழக சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மனுஷ் சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது குறித்த செய்தி.
பெரிய கொடுமை நடந்திருக்கு, நான் அதை பத்தி உங்ககிட்ட ரொம்ப ஹெல்ப் கேட்டுக்கிறேன்.
உலக சுகாதார நிறுவனத்தால் யானைக்கால் நோய் இல்லாத நாடு என இலங்கை அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்தி.
உள்ளிட்ட
செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் தங்கவேல் மற்றும் அறவாழி இளம்பருதி.
ரியோ ஒலிம்பிக் போட்டிகள் துவங்க 2 வாரங்கள் உள்ள நிலையில் ஒரு தீவிரவாதிகள் குழுவைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பலரை பிரேசில் போலீசார் கைது செய்துள்ளனர். ஒலிம்பிக் போட்டிகளின் போது தாக்குதல் நடத்துவதற்கு அந்த குழு தயாராகி வந்ததாக நீதித்துறை அமைச்சகத்தின் தகவல் தெரிவிக்கிறது. அந்த குழுவின் 12 உறுப்பினர்களும் இஸ்லாமிய நாடு என்று அழைத்துக் கொள்ளும் தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எல்லை மாநிலமான பரணாவில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர்.
சிரியாவின் அலப்போ நகரில் சுமார் 2.5 லட்சம் மக்கள் மனிதாபிமான பேரழிவை சந்தித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. போராளிகள் வசமிருந்த அலப்போ நகரின் கிழக்கு பகுதிக்கு செல்ல மற்றும் வெளியேற இருந்த ஒரே முக்கிய நெடுஞ்சாலையை அரசு படையினர் சமீபத்தில் துண்டித்தனர். பெரும் நிவாரண முயற்சிகள் தற்போது தேவை என ஐநாவின் மூத்த அதிகாரி ஜான் எகிலாந்து கூறியிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் 48 மணி நேர போர் இடைநிறுத்தத்திற்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார்.
ஊக்கமருந்து சர்ச்சையில் சிக்கியதன் விளைவாக ரஷ்ய தடகள வீரர்கள் போட்டிகளில் பங்கேற்க உள்ள தடையை எதிர்த்து ரஷ்யா செய்த மேல்முறையீட்டை சுவிட்சர்லாந்தில் உள்ள விளையாட்டுக்கான மத்திய தீர்ப்பாயம் தள்ளுபடி செய்துள்ளது. சர்வதேச தடகள சங்கங்களின் கூட்டமைப்பின் விதிமுறைகளின்படி ரஷ்ய வீரர்கள் அடுத்த மாதம் ரியோ டி ஜெனீரோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க தகுதியில்லை என கூறியுள்ளது. தீர்ப்பாயத்தின் இந்த உத்தரவு சட்டப்படியாக கட்டுப்படுத்தாது என்று ரஷ்ய விளையாட்டுத்துறை அமைச்சர் விச்சலி முர்கோ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஒட்டுமொத்த ரஷ்ய வீரர்களை ரியோ போட்டிகளிலிருந்து தடை செய்ய சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி பரிசீலித்து வருகிறது.
சொந்த சகோதரனால் கழுத்து நெறித்து கொல்லப்பட்ட பாகிஸ்தானின் சமூக வலைதள பிரபல மாடல் அழகி கந்தில் பலூச்சின் பெற்றோர் தங்கள் மகள் மீது தாங்கள் காட்டிய அன்பு குறித்தும் மகன் மீது உள்ள வெறுப்பு குறித்தும் பிபிசியிடம் மனம் திறந்து பேசியுள்ளனர். தங்கள் மகள் தனது கவலைகள் மற்றும் ரகசியங்கள் அனைத்தையும் தங்களுடன் பகிர்ந்து கொண்டதாக அவரது தாய் அன்வர் பிபி பிபிசியிடம் தெரிவித்தார். தனது மகள் தனக்கு நல்ல தோழியாக இருந்ததாக தந்தை முகமது அசீம் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் தனது மகன் வசீமை கண்டதும் சுட்டுத்தள்ள வேண்டும் என்று தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார்.
கடந்த வாரம் நீஸ் தாக்குதலின் போது பொதுமக்களை கொன்று குவித்த லாரியை துரத்தியபடி ஸ்கூட்டரில் சென்ற பிரெஞ்சுக்காரர் பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளார். லாரிக்கு அடியில் சிக்கிக் கொல்லப்பட்ட 84 பேரில் அவரும் இருப்பார் என்று ஊகங்களை அகற்றும் விதத்தில் அவருடைய பேட்டி வெளியாகியுள்ளது. பிராங்க் என்ற பெயர் கொண்ட அந்த நபர் லாரியை பிடிப்பதற்காக தப்பியோட முயன்ற கூட்டத்திற்கு நடுவே தன் வாகனத்தை செலுத்தியதாக நீஸ் மத்தன் என்ற செய்தித்தாளிடம் அவர் கூறியுள்ளார்.
கடந்த வாரம் துருக்கியில் நடந்த ஆட்சி கழிப்பு முயற்சியை அடுத்து நேற்றிரவு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட நிலையில் மனித உரிமைகள் தொடர்பான ஐரோப்பிய உச்சி மாநாட்டை நிறுத்தி வைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தற்காலிக நடவடிக்கை என்றும் அவசர நிலை 1.5 மாதங்கள் முடிவடையலாம் என்றும் துணை பிரதமர் நூமன் குர்துல்முஸ் கூறியிருக்கிறார். தற்போது ஏற்பட்டுள்ள நிலையை பயன்படுத்தி தன்னை சர்வசக்தி படைத்தவராக காட்டிக்கொள்ள அதிபர் எர்துவான் முயற்சிப்பதாக குர்திஷ் ஆதரவு கட்சியான ஜனநாயக கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது.
செய்தியரங்கில் முதலாவதாக தமிழக கண்ணோட்டம். சேலம் மாவட்டத்தில் பாலம் கட்டுவதற்கு விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என போராட்டம் நடத்திய சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மனுஷ் சிறையில் இருந்து இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டார். தான் சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். கூடுதல் தகவல்களுடன் முரளிதரன்.
சேலம் மாவட்டம் முள்ளுவாடி பகுதியில் ரயில்வே பாதையின் மீது பாலம் கட்டும் பணிகளை தடுத்து ஆர்ப்பாட்டம் செய்ததாக கைது செய்யப்பட்ட சூழலியல் செயற்பாட்டாளரும் சேலம் மக்கள் குழுவின் ஒருங்கிணைப்பாளருமான பியூஷ் மனுஷ் இன்று சிறையிலிருந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். மக்களிடம் முறையாக அறிவிப்பு செய்யாமலும் மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்யாமலும் முள்ளுவாடி பகுதியில் பாலம் கட்டும் பணிகளை மேற்கொண்டதாக கூறி சேலம் மக்கள் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதையடுத்து இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளர் பியூஷ் மனுஷ் மற்றும் அந்த குழுவைச் சேர்ந்த கார்த்திக் முத்து ஆகியோர் கடந்த ஜூலை 8 தேதியன்று கைது செய்யப்பட்டனர். மற்றவர்களுக்கு கீழ் நீதிமன்றத்தில் கடந்த ஜூலை 14 தேதியன்று ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் பியூஷிற்கு ஜாமீன் வழங்க காவல்துறை ஆட்சேபம் தெரிவித்து தெரிவித்ததால் ஜாமீன் மறுக்கப்பட்டது. இதையடுத்து சிறையில் அடைக்கப்பட்ட பியூஷை 30 மேற்பட்ட காவலர்கள் சேர்ந்து தாக்கியதாக அவரது மனைவி மோனிகா புகார் தெரிவித்தார். மேலும் சேலம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு ஒன்றையும் தாக்கல் செய்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி நேற்று நிபந்தனை ஜாமீன் அளித்து உத்தரவிட்டார். இதையடுத்து இன்று மாலை சிறையிலிருந்து வெளியில் வந்த பியூஷ் சிறை வாயிலில் கூடியிருந்தவர்களை பார்த்ததும் கதறியழ துவங்கினார். தான் சிறைக்குள் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார்.
பெரிய கொடுமை நடந்திருக்கு, நான் அதை பற்றி உங்ககிட்ட ரொம்ப ஹெல்ப் கேட்டுக்கிறேன். எனக்கு உங்கள் ஹெல்ப் வேணும், மீடியா சப்போர்ட் ஃபுல்லாக வேணும். ஏன்னா இந்த தப்பு யாருக்கிட்டும் நடக்கக்கூடாது, இனிமேட்டு யாருக்கிட்டும் நடக்கக்கூடாது. அரசாங்கம் கண்டிப்பாக வந்து யாருக்கும் இந்த கதி பண்ணக்கூடாது.
பியூஷின் இந்த புகார் குறித்து காவல்துறை இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை.
முரளிதரன். கபாலி திரைப்படம் நாளை வெளியாகவிருக்கும் நிலையில் படத்தின் டிக்கெட்டுகள் அரசு நிர்ணயித்த விலையை விட அதிக விலைக்கு விற்கப்படுவதாக புகார்கள் எழுந்திருக்கின்றன. இது குறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த், ராதிகா ஆப்தே நடித்து பெரும் எதிர்பார்ப்புக்கிடையில் கபாலி திரைப்படம் நாளை வெளியாகவிருக்கும் நிலையில் அந்த படத்தின் டிக்கெட்டுகள் தமிழகம் முழுவதுமே அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. சென்னையில் சுமார் 50 மேற்பட்ட திரையரங்குகளில் நாளை வெளியாகவிருக்கும் கபாலி திரைப்படத்திற்கான முதல் 3 நாட்களுக்கான டிக்கெட்டுகள் முழுமையாக விற்கப்பட்டுவிட்டன. பிரபலமான திரையரங்குகள் மட்டுமே முதல் சில நாட்களுக்கான டிக்கெட்டுகளை இணையம் மூலம் வாங்கும் வசதிகளை தந்துள்ளன. மற்ற திரையரங்குகள் அனைத்திலும் முதல் சில நாட்களுக்கான டிக்கெட்டுகள் மொத்தமாக விற்கப்பட்டு விட்டதாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வெள்ளிக்கிழமையன்று காலை 4 முதல் காட்சி திரையிடப்படவிருக்கிறது. பல திரையரங்குகளில் இந்த முதல் காட்சிக்கான டிக்கெட்டின் விலை 1000 ரூபாயை தாண்டி விற்கப்படுவதாக ரசிகர் ஒருவர் தெரிவிக்கிறார்.
தியேட்டர்ல ஒரு வேளை சொல்றாங்க, வெளியில ஒரு வேளை போயிட்டு இருக்கு. எங்க பசங்களாம் வாங்கின போது கூட சில தியேட்டர்லாம் 700 1000 கிட்ட கூட போயிட்டு இருக்கு, ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அங்கே முதல் காட்சி நிலவரம் பயங்கரமாக இருக்குங்க, சொல்கிறதுக்கே இல்லை. அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 700 சொல்கிறாங்க, 1000 ரூபீஸ்லாம் கொடுக்குறாங்க. இல்லை சில ஃபேன்ஸ் வந்து 2000-3000 கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க.
காலை 6 மேல் திரையிடப்படும் காட்சிக்கு 500 டிக்கெட் வாங்கியதாக சொல்கிறார் ஒரு ரசிகர்.
நான் டிக்கெட் வாங்கிட்டேன், ஆல்பர்ட்டில் ஃப்ரெண்ட் ஒரு டிக்கெட் உசா பண்ணி வாங்கிட்டேன். காலத்து 6 ஷோ மேக்ஸிமம் 500-600 போயிட்டு இருக்குது. நான் என்ன இருந்தாலும் தலைவரை ஃபஸ்ட் நாள் பார்த்தானே ஆகணும். கடைசி லிங்காக பார்த்தோம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எப்படியும் கபாலி வந்து ரஞ்சித் வந்து வெயிட்டாக பண்ணிட்டாரு, ஸோ கண்டிப்பாக பார்த்தானே ஆகணும். அதான் எவ்வளோவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக கபாலி பார்க்கணும்.
ஆனால் சில ரசிகர்கள் இந்த விலை உயர்வை பொருட்படுத்துவதாக இல்லை.
கூடுதல் ரூபா கொடுத்து பார்க்கக்கூடிய பார்க்க தான் செய்கிறான், 1000 ரூபாய் 1000 பார்க்க கூட இருக்க தான் செய்கிறான். தென் 100 நீ பார்க்காம இருக்க வேண்டியதானா, அப்படி சொல்கிற வந்து நீ பார்க்காத, பார்க்கக்கூடிய பார்க்கட்டு, அவ்வளோதான். தலைவர் ஓப்பனிங் இந்த என்ட்ரி யூடியூப்பில் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ரிலீஸ் ஆச்சு, போயிட்டு தான் இருக்குது. 2 என்ட்ரி மாசாக இருக்குது. நாளைக்கு தலைவரை பார்க்க வேண்டி வருவானுங்க பசங்க, 1000 கொடுத்து தான் வரதான் போகிறானுங்க. அப்புறம் என்ன ஆச்சு?
வேறு ஒரு திரையரங்கில் காலை 6 காட்சிக்கு டிக்கெட் எடுத்தவர்கள் அதற்கு முன்பாக படத்தை பார்க்க கூடுதல் விலை கொடுக்கவும் தயாராக இருக்கிறார்கள்.
ஆல்ரெடி ஜோதி தேட்டரில் எடுத்திருக்கேன், ஜோதி தேட்டரில் 8 கொடுத்து புக் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி தலைவர் படத்தை இங்கே 1 ஷோ நைட்டில் போகிறதா கேள்விப்பட்டு பார்க்கலாம்னு ஒன்று கட்டடியாக போயிட்டுருக்கேன். 1500 ஒரு சந்தோஷம் தான் தலைவரை பார்க்கறது. 1 கழிச்சு வராரு, அவரை பார்க்கணும் வரான்.
சில இடங்களில் போலியான டிக்கெட்டுகளை விற்பதாகவும் சில ரசிகர்கள் தெரிவித்தனர்.
ஆல்ரெடி ஜோதி தேட்டரில் எடுத்திருக்கேன், ஜோதி தேட்டரில் 8 கொடுத்து புக் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி தலைவர் படத்தை இங்கே 1 ஷோ நைட்டில் போகிறதா கேள்விப்பட்டு சார் பார்க்கலாம்னு ஒன்று கட்டடியாக போயிட்டுருக்கேன். 1500
முரளிதரன். தமிழகத்தில் 2016-17 நிதியாண்டுக்கு பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பட்ஜெட் விவரங்கள் அடங்கிய செய்தி தொகுப்பை தருகிறார் முரளிதரன்.
தமிழகத்தின் 2016-2017 ஆண்டுக்கான திருத்தப்பட்ட வரவு செலவு அறிக்கை தமிழக சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வரவு செலவு அறிக்கையில் புதிய வரிகள் ஏதும் விதிக்கப்படவில்லை. இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருந்ததால் பிப்ரவரியில் இடைக்கால வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது தேர்தல் முடிந்து புதிய அரசு பதவியேற்றிருக்கும் நிலையில் திருத்தப்பட்ட முழு வரவு செலவு அறிக்கையை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இடைக்கால வரவு செலவு அறிக்கையில் மொத்த வரி வருவாய் 1,52,004 ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த திருத்தப்பட்ட பட்ஜெட்டின்படி மொத்த வரி வருவாய் சுமார் 4,000 ரூபாய் அளவுக்கு குறைந்து 1,48,175 இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் சுமார் 1,61,100 இருக்கும் என மதிப்பிடப்பட்ட செலவினங்கள் கடுமையாக உயர்ந்து 1,64,029 ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த பற்றாக்குறை 40,533 ரூபாயாக இருக்கும் என நிதியமைச்சர் தனது உரையில் தெரிவித்துள்ளார். அதேபோல தமிழகத்தின் ஒட்டுமொத்த கடன் 2,52,431 ரூபாயாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு அறிக்கையில் சில குறிப்பிடத்தக்க அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன. ஏற்கனவே விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த நிதியாண்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 6,000 கோடி ரூபாய் அளவுக்கு புதிய பயிர்க்கடன்கள் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மீனவர்களுக்கான நிதியுதவி அதிகரிக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழகம் தற்போது மிகை மின் மாநிலமாக மாறியுள்ளதாகவும் நிதியமைச்சர் தன் பேச்சில் குறிப்பிட்டார்.
அடுத்த 5 ஆண்டுகளில் 13,000 மெகாவாட் அனல் மின்சாரமும் 2,500 மெகாவாட் புனல் மின்சாரமும் 3,000 மெகாவாட் சூரிய சக்தியும் மாநிலத்தின் தற்போதைய மின் உற்பத்தி திறனுடன் கூடுதலாக சேர்க்கப்படும்.
முரளிதரன் வழங்கிய செய்திக்குறிப்பை கேட்டோம். தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். உலக சுகாதார நிறுவனத்தால் யானைக்கால் நோய் இல்லாத நாடு என இலங்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் ஆர். உதயகுமார்.
உலக சுகாதார ஸ்தாபனம் யானைக்கால் நோய் முற்றாக ஒழிக்கப்பட்ட நாடாக இலங்கையை பிரகடனப்படுத்தி உள்ளது. இது தொடர்பான அதிகாரபூர்வ சான்றிதழ் கையளிப்பு நிகழ்வு இன்று கொழும்பில் நடைபெற்றது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான பிராந்திய பணிப்பாளர் டாக்டர் பூனம் ஹெத்திபால் சிங்கிடமிருந்து சுகாதார அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரட்ன இந்த அதிகாரபூர்வ சான்றிதழை பெற்றுக்கொண்டார்.
இத்தனசி 14 தமே பலவேணி பரவா ரோகியா லங்காய் வார்த்தாவிலே.
இலங்கையில் 1914 முதலாவது யானைக்கால் நோயாளி அடையாளம் காணப்பட்டார். 1947 யானைக்கால் நோய் தடுப்பு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. 2016 யானைக்கால் நோய் முற்றாக இல்லாத நாடாக மாறியது. இதுபோன்று செப்டம்பர் மாதம் உலக சுகாதார ஸ்தாபனத்திடம் இருந்து மலேரியா முற்றாக ஒழிக்கப்பட்ட நாடு என்ற சான்றிதழ் கிடைக்க உள்ளது என்றார் சுகாதார அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரட்ன.
ஆர். உதயகுமார். 9 ஆண்டுகளுக்கு பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கின் சந்தேக நபர்களுக்கு எதிராக இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்பை வழங்குகிறார் கே எஸ் உதயகுமார்.
9 ஆண்டுகளுக்கு பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கின் சந்தேக நபர்களுக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளார். இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டுள்ள இலங்கை கடற்படையின் 3 அதிகாரிகளுக்கு குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டது. அதேபோன்று சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டுள்ள ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரி ஒருவர் மற்றும் கருணா குழுவை சேர்ந்த 2 உறுப்பினர் இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதன்படி இந்த 3 சந்தேக நபர்களுக்கும் அடுத்த வழக்கு தினத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி நீதிபதி உத்தரவிட்டார். குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டுள்ள 3 சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குமாறு அவர்களது வழக்கறிஞர் விடுத்த வேண்டுகோளை நீதிபதி நிராகரித்ததாக கொலை செய்யப்பட்ட ரவிராஜின் குடும்பத்தினர் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் கே வி தவராசா தெரிவித்தார்.
இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பிணை வழங்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லாத காரணத்தினால் அவர்கள் 3 பேர் மட்டுமே நீதிமன்றத்தில் சமூகமாக இருந்தனர். அவர்கள் புனைக்காக வந்தவர்கள். ஆனால் இன்று அவர்களுக்கு புனை மறக்கப்பட்டு அவர்கள் இன்று 26 வரையிலும் அவர்களை சிறைச்சாலை தடுத்து வைக்கும்படி உத்தரவிட்டுள்ளார்.
மேலதிக வழக்கு விசாரணை எதிர்வரும் 26 வரை ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் வரை சந்தேக நபர்களை தடுப்பு காவலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். கடந்த 2006 கொழும்பு நாராயண்பிட்டி பகுதியில் அமைந்துள்ள ராணுவ வைத்தியசாலை முன் தனது வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது ரவிராஜ் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
கே எஸ் உதயகுமார். கடும்போக்கு பௌத்த அமைப்பு என்று கூறப்படும் பொதுபல சேனாவுக்கு எதிராக கிழக்கு மாகாண சபையில் இன்று பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டது. இதுகுறித்து ஆளும் தரப்பு உறுப்பினரான எம் ஆர் அன்வர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் எமது செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
அண்மை காலமாக பொதுபல சேனா அமைப்பினால் முஸ்லிம்களின் கலாச்சாரம் மற்றும் மதவாதி போராட்டத்தினர் புனித அல் குர்ஆன் அவ்வாறு எளிமைப்படுத்த ஆளுகின்ற அல்லாஹ்வையும் அவனது தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிக்கும் வகையில் அந்த அமைப்பின் செயலாளர் நடந்து கொள்வது இலங்கையில் வாழும் முஸ்லிம்களை ஏனைய சமூகத்தவரோடு இனரீதியாக கலவரத்தை தூண்டுகின்ற செயற்பாடு மட்டுமன்றி இலங்கை முஸ்லிம்களை அவமதிக்கும் செயலாகும் என்று குறிப்பிட்டு இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் குறித்த பொதுபலத்தின் அமைப்பை தடை செய்ய கோரி இந்த பிரேரணையை நான் முன்வைத்தேன். என்னுடைய இந்த பிரேரணையை ஆதரித்து அமைச்சர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் பேசினார்கள்.
எம் ஆர் அன்வர். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளத்திலும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களிலும் கேட்கலாம்.